நாளும் ஒரு நல்லெண்ணம்.
I have a dream, a song to sing.
1970களில் உலக புகழ் பெற்றிருந்த அப்பா என்ற ஸ்வீடன் நாட்டு இசைக்குழுவினர் எழுதிய பல புகழ்பெற்ற பாடல்களில் பலரது மனங்களையும் கவர்ந்த ஒரு பாடல் வானதூதரை நான் நம்புகின்றேன். ஐ பிலீவ் இன் ஏஞ்சல்ஸ். அப்பாடலில் கூறப்பட்டுள்ள எண்ணங்கள் இவை.
கனவும் கவிதையும் கைவசம் உள்ளன கடினமான வாழ்வை எளிதாக்க. கற்பனை கதைகளில் அற்புதம் காணும் வித்தைகள் என்னிடம் உள்ளதால் வாழ்வு தொலைந்து போனது போல் நான் உணரும் போதும் எதிர்காலத்தை மீண்டும் பற்றிக்கொள்ள முடிகின்றது. எனக்கு நானே வகுத்த இலக்கு உயர்ந்ததாய் தெரிவதால் இப்போது இருள் என்னை சூழ்ந்தாலும் முன்னேறி செல்லும் முயற்சி கூடுகின்றது. வானதூதரை நம்புகின்றேன். வாழ்வு நதியில் நீந்துகின்றேன். காணும் அனைத்திலும் நன்மை ஒன்றையே காணுகின்றேன்.
செப்டம்பர் 29 தலைமை விண்ணக தூதர்களான புனித மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் ஆகியோரின் திருநாள். எனவே இந்த எண்ணங்கள்.
விவிலிய தேடல்.
அன்பு நெஞ்சங்களே, அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். திருப்பாடல் 23 இந்த வரியில் நம் சிந்தனைகளை சென்ற வாரம் ஆரம்பித்தோம், இன்றும் தொடர்கிறோம். நாம் கருவில் உருவானது முதல் கல்லறையில் உறங்குவது வரை தண்ணீரால் சூழப்பட்டிருக்கின்றோம். கடல், நதிகள், நிலத்தடி நீர், நீராவி, மேகம், மழை, காற்றில் கலந்துள்ள ஈரம் என்று பல வகைகளிலும் தண்ணீர் நம்மை சூழ்ந்து காத்து வருகின்றது. நீரின்றி இவ்வுலகம் உயிர் வாழாது. இவைகளையெல்லாம் எண்ணி இறைவனுக்கு நன்றி சொன்னோம் சென்ற வாரம். இன்று உலகின் பல மதங்களிலும் விவிலியத்திலும் தண்ணீர் குறித்த சிந்தனைகள் என்ன என்று சிறிது ஆராய்வோம். உலகின் பழம்பெரும் மதங்கள் அனைத்திலும் தண்ணீருக்கு தனிப்பட்ட உயர்ந்ததொரு இடம் வழங்கப்பட்டுள்ளது. ஒரு சில எடுத்துக்காட்டுக்களை மட்டும் இங்கு சிந்திப்போம். புத்த மதத்தில் சடங்குகள், அடையாளங்கள் ஆகியவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை என்பதை அறிவோம். இருந்தாலும் தண்ணீருக்கு அங்கு தனி மதிப்பு உண்டு. புத்த துறவிகளில் ஒருவர் மரணம் அடைந்தால் தண்ணீரை மையப்படுத்தி ஓர் அழகிய பழக்கம் பின்பற்றப்படுகின்றது. இறந்தவர் உடலுக்கு அருகே ஒரு கிண்ணம் வைக்கப்படும். அக்கிண்ணத்தில் நீர் ஊற்றப்படும். கிண்ணம் நிறைந்து வழிந்தாலும் தண்ணீர் தொடர்ந்து ஊற்றப்படும். அவ்வேளையில் இறந்தவர் உடலைச் சுற்றி அமர்ந்திருக்கும் மற்ற துறவிகள் பின்வரும் மந்திரத்தை சொல்வார்கள்.
வானிலிருந்து விழும் மழை ஆற்று நீராய் நிறைந்து கடலில் கலப்பது போல இங்கு ஊற்றப்படும் தண்ணீரும் இவ்வுலகை விட்டு பிரிந்த ஆன்மாவுடன் கலப்பதாக.
இந்திய மண்ணில் வேரூன்றி வளர்ந்துள்ள இந்து மதத்தில் தண்ணீர் வகிக்கும் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் அறிவோம். நமது நதிகள் அனைத்தையும் புனிதம் என்று கருதுகின்றோம். ஒரு சில நதிகள் மிகவும் புனிதமானவை என்று கருதப்படுகின்றன. அந்நதிகளின் கரைகளில் புனித தலங்கள் பல உள்ளன. எடுத்துக்காட்டாக, கங்கை நதி கரையில் இறந்து அந்நதியோடு சங்கமமாவது வான்வீட்டின் வாயிலை திறந்துவிடும் என்பது இந்து மத நம்பிக்கை. ஏறத்தாழ எல்லா இந்து மத சடங்குகளிலும் தண்ணீர் ஓர் இன்றியமையாத அம்சம். இறைவனின் பிரசன்னத்தில் நுழைவதற்கு தூய்மை மிக அவசியம் என்பதால் இஸ்லாமியர்களும் தண்ணீரை தங்கள் வழிபாடுகளில் அதிகம் பயன்படுத்துகின்றனர். தொழுகைக்கு தயாரிக்கும் போது உன் முகம் கைகளை கழுவ வேண்டும் என்பது திருக்குர்ஆன் கூறும் விதிமுறை. திருக்குர்ஆனை தொடுவதற்கு முன் கைகளை கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். தண்ணீர் தொட்டிகள் இல்லாத இஸ்லாமிய தொழுகை கூடங்கள் இல்லை என்று சொல்லலாம். ஜப்பானியர்கள் பின்பற்றும் ஷின்டோ மதத்தில் இயற்கையின் பல வடிவங்களில் கடவுள் உறைவதாக நம்பிக்கை உண்டு. அவைகளில் சிறப்பாக வழிந்தோடும் அருவிகள் புனிதம் என்பதும், அருவியில் குளிப்பதாலோ அதன் அருகே நிற்பதாலோ நாமும் தூய்மை அடைகின்றோம் என்பதும் இம்மதத்தின் நம்பிக்கை. ஜொரோஆஸ்ட்ரியன் மதத்தில் கடல்களில் காணப்படும் உப்பு நீருக்கு அவர்கள் வழங்கும் விளக்கம் இது. படைப்பின் துவக்கத்தில் உலகெங்கும் உப்பு கலக்காத நல்ல தண்ணீர் மட்டுமே இருந்தது. ஆங்க்ரா மைன்யூ என்ற தீய ஆவி இந்த உலகத்தை தாக்கிய போது நல்ல நீரை உப்பு நீராக்கியது என்று சொல்லப்படுகின்றது. இம்மதத்தை பொறுத்தவரை இயற்கை நீரை, முக்கியமாக ஆற்று நீரை மாசுபடுத்தும் எந்த முயற்சியும் பாவமாக கருதப்படுகின்றது. எனவே அன்பு நெஞ்சங்களே, உலகின் மாபெரும் மதங்கள் அனைத்திலுமே உயிரளிப்பது, கரைகளை நீக்குவது என்ற இந்த இரு அம்சங்களின் அடிப்படையில் தண்ணீர் தனியொரு புனிதமான இடம் பெற்றுள்ளது. அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்துவ பாரம்பரியத்திலும் அதன் முன்னோடியான யூத பாரம்பரியத்திலும் தண்ணீரின் தனித்துவம் பற்றி அறிய விவிலிய பக்கங்களை நாம் புரட்ட வேண்டும். அதற்கு முன் விவிலிய பக்கங்கள் உருவான யூதேயா பகுதிகளை, மத்திய கிழக்கு பகுதிகளை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பர்களே, உலகின் பல பகுதிகளில், பல நாடுகளில் ஒவ்வொரு ஆண்டிலும் நான்கு வகை பருவக்காலங்களை பார்க்கலாம். வசந்தம், கோடை, குளிர்காலம், இலையுதிர் காலம் என்று நான்கு தெளிவாக பிரிக்கப்பட்ட காலங்கள் உண்டு. ஆனால் மத்திய கிழக்கு பகுதிகளில் இரண்டே காலங்கள். 6 மாதங்கள் மழை அல்லது குளிர்காலம், 6 மாதங்கள் வறட்சி காலம். இவ்விரு காலங்கள் பற்றி ஹெரால் குஷ்னர் தன் புத்தகத்தில் விவரிக்கும் போது ஒரு வினோதமான குறிப்பை சொல்கின்றார். இப்பகுதியில் உள்ள தொலைக்காட்சி, வானொலி ஆகியவற்றில் மே மாதம் முதல் தேதியிலிருந்து 6 மாதங்களுக்கு வானிலை அறிக்கை இருக்காது. காரணம், அந்த 6 மாதங்களுக்கு எந்தவித மாற்றமும் இல்லாமல் வானம் தெளிவாக சூரிய ஒளியோடு வெப்பமாக இருக்கும். வானம் தெளிவாக இருக்கும், அந்த நாள் வெப்பமாக இருக்கும் என்பதை எத்தனை முறை சொல்வது என்று வானிலை அறிக்கையே நிறுத்தப்படும். இந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு மழை என்பது ஒரு பரபரப்பான செய்தியாகிவிடும். அதுவும் வறண்ட அந்த 6 மாதங்களில் மழை என்று வந்தால் அது தலைப்பு செய்தியாகிவிடும். அன்பு நெஞ்சங்களே, இந்தியாவிலும் இதுபோன்று பல பகுதிகள் உள்ளன என்பதை நாம் அறிவோம். இந்த பின்னணியில் எழுதப்பட்டதுதான் நமது விவிலியம். விவிலியத்தில் வறட்சி, பஞ்சம், பட்டினி இவைகளைப் பற்றி பலமுறை கூறப்பட்டுள்ளது. ஆபிரகாம், ஈசாக்கு, யோசேப்பு என்று தொடக்க நூலில் ஆரம்பித்து தாவீது காலத்தை தாண்டி இஸ்ராயலின் பல சந்ததியினர் பஞ்சம், பட்டினியில் துன்புற்றனர் என்பதை விவிலியம் அடிக்கடி கூறியுள்ளது. இதோ ஒரு சில எடுத்துக்காட்டுகள்.
தொடக்க நூல் 12:10. அப்பொழுது அந்நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் கடுமையாக இருந்ததால் ஆபிராம் தாம் தங்கி வாழ்வதற்கு எகிப்து நாட்டிற்கு சென்றார். தொடக்க நூல் 26:1. முன்பு ஆபிரகாமின் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை தவிர மேலும் ஒரு பஞ்சம் நாட்டில் உண்டாயிற்று. ஈசாக்கு பெலிஸ்தியரின் மன்னன் அபிமெலேக்கை காண கெராருக்கு சென்றார். சாமுவேல் 2:21. தாவீதின் காலத்தில் 3 ஆண்டுகள் தொடர்ந்து பஞ்சம் ஏற்பட்டது. தாவீது ஆண்டவரின் திருவுள்ளத்தை நாடினார். அரசர்கள் 1:18:1-2. பல நாட்களுக்கு பிறகு பஞ்சத்தின் 3ஆம் ஆண்டில் ஆண்டவர் எலியாவிடம், ஆகாபு உன்னை காணுமாறு போய் நில், நான் நாட்டில் மழை பெய்யச் செய்வேன் என்று கூறினார். அப்பொழுது சமாரியாவில் பஞ்சம் கடுமையாக இருந்தது. அரசர்கள் 2:25-3. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை.
இதுபோல பழைய ஏற்பாட்டில் மட்டும் ஏறத்தாழ 20 இடங்களில் பஞ்சம் பற்றிய குறிப்புகள் உள்ளன. யூதகுலத்தின் தலைவனாக இருந்த தாவீது இந்த எண்ணங்களையெல்லாம் மனதில் வைத்து 23ஆம் திருப்பாடலை எழுதும்போது அதிலும் சிறப்பாக ஆண்டவர் என் ஆயன் நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார் என்ற வரிகளை எழுதும்போது தாகம் தணிப்பதை மட்டும் மனதில் கொண்டு இவ்வரிகளை எழுதியிருக்க மாட்டார். தாகம் தணிப்பதை தாண்டி தன் குலத்தவரை பஞ்சம் பட்டினி இவைகளிலிருந்து காத்து ஒரு நாடாக தங்களை உருவாக்க ஆதாரமாக தண்ணீர் இருந்ததை எண்ணி அந்த நீர் ஊற்றுக்களை தங்களுக்கு தந்த இறைவனை எண்ணி இவ்வரிகளை எழுதியிருப்பார். அன்புள்ளங்களே, உயிரளிக்கும் ஊற்றான தண்ணீர் பல வேளைகளில் உயிரை அழித்து விடுகிறதே. தேவையான அளவு நீர் படைப்பை பேணி காக்கும். தேவைக்கும் அதிகமாக பெருகும் நீர் படைப்பை அழிக்கும். அனைத்து உயிர்களும் தண்ணீரில்தான் உருவாயின என்றாலும் நமது பரிணாம வளர்ச்சியில் மனித உயிர்கள் தண்ணீரிலிருந்து வந்தவர்கள்தாம் என்றாலும் நம்மை பொறுத்தவரை தண்ணீரை விட தரையில் காலூன்றி நிற்பதையே நாம் பாதுகாப்பு என்று கருதுகின்றோம். தண்ணீர் குறித்த நம் பயங்களை பரிசீலனை செய்வோம் அடுத்த விவிலிய தேடலில்.
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.